கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் என ஏசாயா இறை வாக்கினர் வழியாக கூறிய கடவுள் இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் வாழ்விலும் நீரூற்றுக்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. அற்ப நேர இனிமையை கொடுத்து மனிதனை நெடுங்கால கசப்புக்கு கடனாளி ஆக்குகிறது. வேதத்தை தியானிப்பவன் அதில் இருப்பதை விட அதிகமாக தனக்குள் இருப்பதை கண்டுகொள்ளுகிறான். இறைவனை குறித்த பயம் இதயத்தில் இருந்தால் துன்பத்தை குறித்த பயம் தூரத்திலேயே நின்றுவிடும். நினைத்தது நிகழ்ந்து விடுவதால் நிம்மதி வந்துவிடாது. உன் நினைவுகள் செம்மையானாலே அது வரும்.
உலகில்
வேத வார்த்தையை இதயத்தில் நீ சுமந்தாய். இறைவன் உன்னை சுமப்பதை அதனால் உணர முடியும். துன்ப அலை தொடர்ந்தாலும் பயந்திடாதே. அன்பரோடு இணைந்திருந்தால் ஆபத்தில்லை, மறந்துடாதே. நீ சொன்னவைகளை உலகம் விரைவில் மறந்துவிடும். உன்னிடம் பார்த்ததையோ என்றும் நினைவில் வைத்து இறைவனுக்குரியவைகளை தேட நீ வேகமாயிருந்தால் உனக்குரியவைகளை தேட தேவன் மந்தமாக இருக்க மாட்டார். அடுத்து மலர்வது இறை தியானம். எதிர்காற்றில் நாம் என்ன செய்ய வேண்டும், பாகம் 2. இத்தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்திலே வாழ்வில் எதிர்காற்று வீசும்போது நாம் என்ன செய்வது என்ற தலைப்பின் தியானத்திலே 2வது தியானத்தை நாம் கேட்கப் போகிறோம். வாழ்வில் எதிர்காற்று வீசும்போது நாம் என்ன செய்வது? பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22 23 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அக்கறைக்கு போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஒரு எதிர்காற்றை சந்தித்தார்கள். அந்த எதிர்காற்றினாலே பெரும் அலைகள் உருவாகி அந்த அலைகள் படகிலே மோதியது. அப்பொழுது அவர்கள் அந்த எதிர்காற்றோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அங்கே வந்து கடல் அலை மேல் நடந்து வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற சம்பவத்தை நாம் மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22-33 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். இதில் இருந்து இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நாம் சில நேரத்தில் எதிர்காற்றை சந்திக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, கடவுளுடைய திட்டத்திலே நாம் வாழும் பொழுது கூட எதிர்காற்று நம்முடைய வாழ்க்கையை எதிர்த்து வீசத்தான் செய்கிறது. அப்படி வீசும் பொழுது அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறோம் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஏனென்றால் பல மக்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நாங்கள் கடவுளிடத்திலே மன்றாடி விட்டுத்தானே இதை ஆரம்பித்தோம். நாம் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த தோல்வி வந்தது, ஏன் இந்த குழப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது? காலையிலிருந்து நன்றாக ஜெபம் பண்ணி விட்டுத்தான் இதை ஆரம்பித்தேன். பல இறை பணியாளர்களிடத்திலே சென்று இதற்காக மன்றாடி விட்டுத்தானே நான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே கடவுளுடைய திட்டம் தானா, அல்லது கடவுளுடைய விருப்பப்படிதான் நான் இதை ஆரம்பித்தேனா, அல்லது கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் நான் இதை ஆரம்பித்ததினாலே, அல்லது கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் நான் இதை இதில் செயல்பட்டதாலே தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா என்று பல மக்கள் மனதை குழப்பிக் கொண்டிருப்பார்கள், அல்லது பல கேள்விகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே என்ன பார்க்கிறோம் பாருங்கள், ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பித்து போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்கள் எதிர்காற்றை சந்தித்தார்கள். ஆகவே நாமும் பல தடவைகளில் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கூட எதிர்காற்றை சந்திக்க வேண்டி வருகிறது. ஆனால் அந்த எதிர்காற்றிலிருந்து நாம் வெற்றி அடைகிறோம், வெற்றி அடைய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். எப்படி நாம் வெற்றி அடையலாம் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே 22 வசனம், இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார், அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். பார்த்தீர்களா, மக்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு சீடர்களை அவர் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார். அப்ப சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்காற்றையும் அதனால் உண்டான அலைகளையும் சந்தித்து அவர்கள் அதோடு போராடினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது பாருங்கள், 25 வசனம், இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் உண்மையிலேயே நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதுமே இறைவனுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதை நாம் ஆரம்பித்தாலும் ஜெபம் பண்ணி இறைவனுடைய திட்டத்தை அறிந்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக, நம்முடைய காரியங்களை ஆரம்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மிக மிக அவசியமாகும். அப்படி நாம் எப்பொழுது இறை விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோமோ, இறை உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வழிநடத்தலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது பாருங்கள், நம்மை எதிர்த்து எவ்வளவு எதிர்காற்று வீசினாலும், நம்மை எதிர்த்து எவ்வளவு பெரிய அலை வந்து மோதினாலும், நமக்கு உண்டாகின்ற ஆசீர்வாதம் என்னவென்றால், இறைவன் நம்மை தேடி வருகிறார். அதிலிருந்து விடுவிப்பதற்காக இறைவன் நம்மை தேடி வருகிறார். கடவுளை நம்பாதவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை காண முடியாது. என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தாம் விரும்புகிறபடியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே சில நேரம் இருக்காது. சில நல்லவர்களாக இருக்கலாம், நல்ல காரியங்கள் கூட செய்யலாம், ஆனால் அவர்களிடத்திலே கடவுள் நம்பிக்கை இருக்காது. கடவுள் விரும்புவதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். உலகம் எது சரி என்று சொல்லுகிறதோ அதை அவர்கள் செய்யும் பொழுது உலகம் அது சரி என்று சொல்லுகிறது. உலகத்துக்கு அது நல்லதாக இருக்கலாம், ஆனால் கடவுள் பார்வையிலே சில நேரம் அது நல்லதாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே உலகத்தாரை போல நாம் வாழ முடியாது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாகிய நாங்கள், ஒவ்வொரு நாளையும் இறை அருளோடு, இறை ஆசிரோடு, இறைவனுடைய வழிநடத்தலோடு நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். காலை எழுந்த உடனேயே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நாம் செய்கின்ற தொழிலை, நமக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த நாள் உம்முடைய நாள், இந்த நாள் என்னுடைய நாள், இதை எனக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர், இந்த நாளிலே எல்லாமே எனக்கு வெற்றியாய் முடியும், என்ன வந்தாலும் நீர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறீர், ஆகவே ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவீராக, எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தை இந்த நாளிலே நான் உணரும்படி விரும்புகிறேன், நான் காணும்படி விரும்புகிறேன், ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை அதிகாலையிலேயே வாசித்து, அந்த வார்த்தையை தியானித்து, இறை வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து, அதை அன்றன்றுள்ள அப்பமாக நாம் பெற்றுக்கொண்டு, அதிலே ஆவிக்குரிய ஒரு ஒரு பலனோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது கூட சில நேரத்தில் நாம் எதிர்காற்றை சந்திக்கிறோம். என்றால் எதிர்காற்றாகிய பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் நோய்களும் சூழ்ந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் பரலோகம் செல்லவில்லை, இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பாருங்கள், பாவத்தினால் உண்டாக்கப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கிறது. அதற்குள்ளதான் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கடவுள் எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கிறவராக, விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில, அனுதன வாழ்க்கையிலே இந்த எதிர்காற்றை அல்லது போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை உள்ள மக்களாகிய நாம் கடவுள் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது, அதிலிருந்து எதிர்காற்றுகளை பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஒன்றை தயவு செய்து அறிந்து கொள்வோம். கட்டாயமாக அதுதான் முக்கியமான ஒன்று. என்னவென்றால், நாம் அதிகாலையிலேயே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய நாளை நாம் ஆரம்பித்திருப்பதனாலே, அல்லது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தொழிலை, நம்முடைய ஊழியங்களை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஒப்புக் கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே, எதிர்காற்று வீசும் பொழுது, கடல் அலை வந்து மோதும் பொழுது, இயேசு நம்மை தேடி வருவார். அதிலிருந்து விடுவித்து நம்மை காப்பதற்காக இயேசு அங்கு கட்டாயமாய் நிற்பார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை நம்பி இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஆகவே நாம் எதிர்காட்டை சந்திக்கும் பொழுது, அலையை சந்திக்கும் பொழுது, அங்கு கட்டாயமாக இயேசு வருவார். இயேசு அங்கு வருவதற்கு எதனாலும் தடுக்க முடியாது. இயேசு அலை மேலே நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். மனிதர்களால் சில நேரம் வர முடியாமல் போய்விடலாம். நாம் நம்புகிற மனிதர்களினாலே, நம்மிடத்தில் இருக்கிற பொருளாலே, செல்வத்தினாலே அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாமல் போய்விடலாம். ஆனால் கடவுள், நாம் நம்புகிற இயேசு, அது அலையா இருக்கலாம், அது அக்கினியா இருக்கலாம், அது பெரிய காற்றா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதன் மத்தியிலே நம்மை விடுவிப்பதற்காக அவர் வருகிறவராக இருக்கிறார். இந்த எதிர்காட்டை சந்திக்கும் பொழுது பாருங்கள், சீடர்கள் இயேசுவே எங்களை காப்பாற்றும், இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் கூப்பிடவில்லை. அவர்கள் கூப்பிட்டதனால் இயேசு அங்கு வரவில்லை. மாறாக அவர்கள் எதிர்காற்றோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக இயேசு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்திலே முதலாவதாக உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காற்று என்னும் போராட்டம் வரும் பொழுது அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். அந்த எதிர்காற்றின் மத்தியிலே, அந்த பெரும் அலையின் மத்தியிலே இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களை விடுவிப்பதற்காக. ஆகவே இந்த போராட்டத்தை சந்திக்கும் பொழுது, நான் தனித்து போயிருக்கிறேன், நான் உண்மையிலேயே கடவுள் என்னோடு இருக்கிறாரா, இது கடவுளுக்கு விருப்பமானதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேனா, விருப்பமானதை செய்தால் ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம் வர வேண்டும், ஏன் இவ்வளவு பிரச்சனை வர வேண்டும் என்று நீங்கள் மனதை போட்டு அலைக்கழித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது பிரச்சனையே பார்த்துக் கொண்டிருந்தால் பிசாசு இன்னும் அதிகமாக உங்களை பிரச்சனைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல போராட்டங்களை நீங்கள் சந்திப்பதற்கு அவன் வழிவகுத்து விடுவான். மாறாக நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவர்களே நம்பிக்கையா இருக்கிறேன், நான் இப்பொழுது இவ்வளவு பிரச்சனையை சந்தித்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை விடுவிப்பதற்காக என் அருகிலே இருக்கிறார், அவராலே நிச்சயமாக இந்த பிரச்சனை அடங்கும், நிச்சயமாக இந்த எதிர்காற்று அமைதி அடையும், ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் பெரியவர், அவர் என்னை விடுவிப்பவர், அவர் என்னை வாழ வைப்பவர் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காட்டை சந்திக்கும் பொழுது கட்டாயமாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினால், நம்பிக்கையினாலே ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பதை உங்களால் காண முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காற்றையோ அல்லது பெரும் அலையோ சந்திக்கும் பொழுது, இதிலே கடவுளுடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், அதில் இருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். நாம் தோல்வி அடைய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமே அல்ல. ஆகவே ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை வந்தாலும், அதில் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், இதிலே நமக்கு வெற்றி தான் கடவுள் கொடுப்பாரே தவிர தோல்வி அவர் கொடுக்கிறவர் அல்ல, அவர் வெற்றியை கொடுக்கிறவர். ஆகவே நான் கடவுளையே சார்ந்திருப்பேன், அவர் நிச்சயமாக எனக்கு வெற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே உறுதியா இருக்க. அடுத்த பகுதியை நாம் பார்க்கிறோம் பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே எப்படி இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும் பொழுது எதிர்காற்றையும் பெரும் அலையையும் சந்தித்தார்களோ அதுபோல வேதாகமத்திலே பல மக்கள் கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழும் பொழுது அவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே பல எதிர்காற்றுகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது அவர்களும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஆபிரகாமை வேதாகமத்திலிருந்து பார்க்கிறோம். ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். கடவுள் அழைத்து அவருடைய திட்டத்திலே ஆபிரகாமை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்லுகிறார், நான் காட்டுகிற நாட்டுக்கு நீ போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன் பெயரை நான் மேன்மைப்படுத்துவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அதனாலே ஆபிரகாம் இப்பொழுது அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிறார். ஆபிரகாம் அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகும் பொழுது ஆபிரகாமுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லையா, எந்த போராட்டமும் வரவில்லையா? வந்தது. அவர் முதல்லயே சந்தித்தது மகா பெரிய ஒரு ஒரு வறட்சியை. அவர் வாழ்க்கையிலே முதல்லேயே அதை சந்திக்கிறார். அவர் பஞ்சம் ஏற்படுகிறது, அதிலிருந்து கூட அவர் வந்து தப்பித்துக் கொள்கிறார், அதிலிருந்து கடவுள் அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆபிரகாம் கடவுளை நம்பி அவர் வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து போய்கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ போராட்டங்களை எத்தனையோ எதிர்காற்றுகளை சந்தித்தார் என்பதை வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு படியிலும் அவர் பல போராட்டங்களை சந்திக்கிறார், பல எதிர்காற்றை சந்தித்தார். அத்தனை எதிர்காற்றிலும் பாருங்கள், கடவுள் ஆபிரகாமோடு இருந்து ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் ஆபிரகாம் கடவுளை விட்டு பின்வாங்கி போகாமல் கடவுள் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறார். ஆபிரகாம் கேட்டிருக்கலாம் அல்லவா, கடவுளே ஆண்டவரே உம்மை நம்பி நான் வந்தேன், நீர் எனக்கு இவ்வளவு பிரச்சனையெல்லாம் வரும் என்று எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லை, நீ உன் நாட்டை விட்டு உன் இனத்தை விட்டு நான் காட்டுகிற இடத்துக்கு நீ போ, அங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்றுதானே சொன்னேன். ஆகவே எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வர வேண்டும், உண்மையிலேயே நீர்தானா என்னை அழைத்தீர் என்றெல்லாமே ஆபிரகாமுக்குள்ள எத்தனையோ கேள்விகள் வந்திருக்க வேண்டும். எத்தனையோ கேள்விகளை ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், கேட்டு பின்வாங்கி கூட போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் தன்னை அழைத்த கடவுள் நிச்சயமாக தன்னை வெற்றியோடு நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அனைத்து காரியத்திலும் அனைத்து எதிர்காற்றிலும் அவர் கடவுள் மேல் நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவராக இருந்தார். அதனாலே பார்த்திருந்தால் ஆபிரகாமை அழைத்த கடவுள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வெற்றியை கொடுக்கிறார். அதுபோல் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய திட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கூட எதிர்காற்றுகள் வீசலாம், அலைகள் வந்து மோதலாம். ஆனால் நிச்சயமாக உங்களை அழைத்த கடவுள் உங்களுக்கு கட்டாயமாக வெற்றியை கொடுத்து விடுதலையை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொருவரை பார்க்கிறோம் பாருங்கள், மோசே. மோசஸை கடவுள் அழைத்தார். எதற்காக? வேதனையிலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் கட்டுக்களிலும் இருக்கிற இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. எகிப்து நாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்து வேதனை மிகுதியினாலே அவர்கள் அழும் பொழுது கடவுள் அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக இறங்கி வந்து மோசேயை அந்த விடுதலை பயணத்துக்கு அனுப்புகிறார். மோசே போய் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது மோசே எத்தனையோ எதிர்காற்றுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கடவுள் தானே மோசேயை அனுப்பினார். அப்ப மோசஸுக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காமல் அப்படியே அவர்கள் விடுதலையோடு வந்திருக்கலாமே என்றுதானே நாம் நினைப்போம். இல்லை பாருங்கள், என்றால் நான் சொன்னது போல புயல்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாவங்களும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கட்டாயமாக எதிர்காற்றையும் பெரும் அலைகளையும் சந்திக்க வேண்டி வருகிறது. அப்படி வந்தால் கூட நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு சீடர்களை தேடி இயேசு வந்தது போல நாமும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கு கடவுள் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை விடுவிப்பதற்காக. அவை மோசஸை கடவுள் அனுப்பிய பொழுது கூட பாருங்கள், பார்வோனுடைய உள்ளம் எத்தனை முறை கடினப்படுகிறது. அப்படி கடினப்பட்ட பொழுது கூட மோசஸோடு கடவுள் இருந்து இஸ்ராயேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவர் விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால் மோசஸ் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஒன்று, எகிப்து ராணுவத்தின் வழியாக பிரச்சனை வருகிறது. இஸ்ராயல் மக்கள் கூட முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மோசே சந்தித்து அதிலிருந்து விடுதலையோடு அவர்களை வழி நடத்துகிறார். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயல் மக்களை மோசஸ் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது பாருங்கள், பெரும் ஒரு பெரிய தடையை சந்தித்தார்கள், செங்கடலை சந்தித்தார்கள். அதை எப்படி மனிதனால் பிரிக்க முடியும்? அது கடவுளால் தான் செய்ய முடியும். அதுபோல் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட கடவுளை நம்பி போய்கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்தில் அது போன்ற பெரிய தடைகள் வருகிறது. அந்த தடைகளை எப்படி உடைப்பதென்று தெரியாமல் நாம் கலங்கி நிற்போம். ஆனால் நாம் கடவுளையே நம்பியிருப்பதனால் நம்முடைய கடவுள் அது பெரிய பாறையா இருக்கட்டும், அது பெரிய சமுத்திரமா இருக்கட்டும், அது எந்த பெரிய தடையா இருந்தாலும் அதை அவர் சாதாரணமாக உடைத்து எரிந்து அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். மோசஸ் கடவுள் சொன்னார், உன் கோலை உயர்த்தி பிடி, அப்பொழுது இந்த செங்கடல் ரெண்டாக பிரியும், உன் மக்கள் அதிலே தரையிலே காய்ந்த தரையிலே நடந்து போவார்கள் என்று சொன்னார். அதுபோல அப்படியே கடவுள் விடுதலை கொடுத்தார் பாருங்கள், விடுதலையோடு வழி நடத்தினார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அதுபோல நாமும் கடவுள் மேலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு எதிர்காற்று வீசும் பொழுது, தடைகள் எதிராக வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் அதை அப்படியே செய்யும் பொழுது பாருங்கள், அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது, அதிலிருந்து நமக்கு வெற்றி உண்டாகிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே ஜோசுவாவை பார்க்கிறோம். மோசஸுக்கு பின்பு ஜோசுவா இஸ்ராயல் மக்களை வழி நடத்துகிறார். ஜோசுவா வழி நடத்தும் பொழுது கூட எத்தனையோ பிரச்சனைகளை ஜோசுவா சந்திக்கிறார், எத்தனையோ யுத்தங்களை யோசுவா சந்திக்கிறார். அத்தனை யுத்தங்களிலும் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல, யோசுவா செய்த அனைத்து போராட்டத்திலும் யுத்தத்திலும் ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுத்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை அழைத்த கடவுள் மோசியோடு இருந்தது போல, ஜோசுவாவோடு இருந்தது போல, அப்ரஹாமோடு இருந்தது போல, நம்மோடும் கூட இருக்கிறார். நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வழியாக உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த நிலையிலும் கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை, நிலை குலைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தோல்வியை சந்திக்கிறவர்கள் அல்ல, நாம் வெற்றியை சந்திக்கிறவர்கள், விடுதலையை சந்திக்கிறவர்கள், எல்லோரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர அழைக்கப்பட்டவர்கள் நாம். ஆகவே எந்த பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, பெருமலையா இருந்தாலும் சரி, அவைகளை விட பெரியவர் நம்மை அழைத்தவர். அவர் நம்மோடு இருந்து அனைத்திலும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய தியானத்திலே கூட, வாழ்வில் எதிர்காற்று வீசும் பொழுது என்ன செய்யலாம் என்ற தியானத்தில், இரண்டாவது தியானத்தில் இன்றைக்கு நாம் முக்கியமா என்ன பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய விருப்பத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கூட எதிர்காற்று வருகிறது, எதிர்காற்றை நாம் சந்திக்கிறோம். அந்த எதிர்காற்று நேரத்திலே கடவுளை நாம் நம்பியிருப்பதனாலே அங்கு இறைவன் நம்மை விடுதலை ஆக்குவதற்காக நம் அருகிலே எப்பொழுது நிற்பார், எப்பொழுது நிற்கிறார். அதிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர் எதிர்காற்றில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். மோசே அழைத்த கடவுள், மோசே கடவுளுடைய விருப்பத்து கீழ்ப்படிந்து போகும் பொழுது எதிர்காற்றை சந்தித்தார், விடுதலை பெறுகிறார். அதுபோல ஜோசுவாவின் வாழ்க்கையிலே கூட, ஜோசுவா கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே வாழும் பொழுது கூட எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்தார், வெற்றியை கொடுத்தார். அதுபோல நானும் நீங்களும் கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பல எதிர்காட்டை சந்திக்கலாம். அந்த எதிர்காற்றிலிருந்து வெற்றியை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுள், விடுதலை தருகிற ஆண்டவர். நீர் எப்பொழுது நம்முடைய அருகிலே இருக்கிற தெய்வம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நம்மை அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய வழிநடத்தலோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதில் எத்தனை பெரிய எதிர்காற்றுகள் வந்தாலும், பெரும் அலைகள் வந்தாலும், அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக நீர் நம்முடைய அருகிலேயே நிற்கிறவரா இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் சந்திப்பது பெரிய அலையா இருக்கலாம், பெரிய அக்கினியா இருக்கலாம், பெரிய மலையா இருக்கலாம், பெரிய சமுத்திரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், அன்றைக்கு நீர் கடல் அலை மேல் நடந்து வந்தது போல ஆண்டவரே, அவைகளின் மத்தியிலே நீர் வந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் நம்புகிற மனிதர்களோ, நாம் நம்புகிற பொருளோ, பணமோ, ஆண்டவரே இந்த உலகமோ நம்மை கைவிட்டு விடலாம், இதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடலாம். ஆனால் நீரோ அனைத்திலும் பெரியவர், நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீரே விடுதலையின் ஆண்டவராயிருந்து வெற்றியின் ஆண்டவராயிருந்து நீர் வழி நடத்துவீராக. இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நம்பி உமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. உம்முடைய சீடர்களுக்கு நீர் வெற்றியை கொடுத்தது போல ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. ஆபிரகாமின் தேவனே, மோசேயை வழி நடத்தின ஆண்டவரே, ஜோஷுவாவை வழி நடத்தின ஆண்டவரே, இன்றைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்து வெற்றியோடு விடுதலையோடு வழி நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் வெற்றியை காணட்டும். இவர்களை எதிர்த்து வீசிக் கொண்டிருக்கிற புயல் அடங்குவதை இவர்கள் காணட்டும். ஆண்டவரே, இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பெரும் அலைகள் அமைதி அடைவதை இவர்கள் காணட்டும். உம்முடைய நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அடுத்து இந்த உரையாடலை கேட்டு பாருங்கள்.
ரவி, நான் நேத்து ராத்திரி ரொம்ப கலாட்டா செய்துட்டுதா உக்கா சொன்னாலே?
அப்படியா ரவி?
ஆமா தான், ராத்திரி நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிதானமே இல்லை,
ரொம்ப குடிச்சிருந்தா?
ஆமா, கண்ணு ரெண்டு சிவந்து உங்களை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. நீங்க குடி போதையில வாசக்கதவை தட்டாமலே தட்டியதா நீங்களா நினைச்சுக்கிட்டு உடனே கதவை திறக்கலேங்கிறதுக்காக வெளியே நின்னபடி அக்காவை வாயில வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் ஓடி வந்து கதவை திறந்தோம்.
அப்போ நான் உங்க அக்கா அடிச்சிட்டேனா?
ஆமா, கதவை தட்டியும் ஏன் உடனே திறக்கலன்னு கேட்டு பலார் பலார்னு அரைஞ்சிட்டீங்க. தடுக்க வந்த என்ன, உங்க மனம் போனபடி பேசினீங்க.
ஐயோ ரவி, என்ன மன்னிச்சுடு, உனக்கு நல்லா தெரியும் நான் உங்க அக்காவையும் உன்னையும் எவ்வளவு நேசிக்கிறேன். ஆனா நான் குடிச்சிட்டு குடி போதைகளை என்னையும் அறியாம உங்க அக்காவை அடிச்சிருக்கேன், உன்னை திட்டிருக்கேன்.
அத்தான், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க சுய உணர்வோடு இருக்கும்போது அக்காவை சீனு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அத்தான், நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க.
ரவி, நானும் குடிக்கிறத அடியோடு விட்டுடணும்னு தான் நினைக்கிறேன். என் குடி பழக்கத்தினால குடும்பத்துல அமைதி இல்லாம போகுது, என் உடல் நலம் கெடுது, 4 பேர் என்னை பத்தி இகழ்ந்து பேசுறாங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியுது. ரவி, இனி குடிக்க கூடாது முடிவு செய்யறேன். ஆனா சோதனை வரும்போது அதை எதிர்த்து நிற்க முடியாம நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சேன். நண்பர்களுடைய தூண்டுதலால பெண்களும் குடிக்கிற இந்த மாடர்ன் ஏஜ்ல ஒரு ஆண் பிள்ளை குடிக்க கத்துக்கலன்னா அது ஷேம்னு கேலி பேசி கிண்டல் செய்தாங்களே என்பதுக்காக, குடிக்காததால சொசைட்டில எனக்கு மூவ் பண்ண தெரியலேன்னு என்னை ஒதுக்கி வச்சாங்களே என்பதுக்காகத்தான் குடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு குடிப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கிற ரவி, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி என் மானம், என் மரியாதை, மகிழ்ச்சி, அமைதி எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறேனே, நான் என்ன செய்வேன் ரவி, நான் என்ன செய்வேன்?
கேட்டீர்களா இவருடைய புலம்பலை? குடிக்க தெரியாது என்பதற்காக கேலி செய்கிறார்களே என்று அஞ்சி குடிக்க பழகி இன்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அல்லலுறுகிறார் இவர். சில நேரங்களில் சில மனிதர்கள் இவரைப் போலத்தான் நாகரீகம் என்ற பெயரால் அநேக தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அவற்றிற்கு அடிமையாகி வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்தி வாழ இறைவன் அவர்களுக்கு மனத்திடத்தையும் பலத்தையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு, இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை என்பதை உணர்ந்து வாழ இறைவன் அருள்புரிய மன்றாடுவோம்.
அன்பானவர்களே, நம்முடைய திருமறை நன்மை செய்ய நாடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாமும் நன்மை செய்யும்படியான சூழ்நிலை வரும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? இப்பொழுதும் இதை குறித்ததான நாடகம் ஒன்று, அன்புக்கு அடிமை.
சிஸ்டர், சிஸ்டர்.
யாரது?
நான் தாங்க பக்கத்து விட்டு சேகருங்க.
சேகரா, என்ன சேக?
ஒன்னும் இல்லைங்க, இந்த பக்கத்து ஜங்ஷன்ல ஒரு விபத்துங்க.
விபத்தா?
ஆமாங்க சிஸ்டர், வேகமா ஒரு கார் வந்து ஒருத்தர் இடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா அவரை காப்பாத்த முடியும்.
நான் டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன்.
சிஸ்டர் ரொம்ப அடிபட்டு இருக்காங்க சிஸ்டர், காலு தலையிலாம் ரத்தமா ஒழுகுது.
அப்படியா? சரி வாங்க, அடிப்பட்ட ஆளை பாப்போம். ஆமா, அடிப்பட்ட ஆள் யாரு
சிஸ்டர்? அந்த ஆள் யாருன்னு தெரியாதுங்க, ஆனா இங்க பார்த்த மாதிரி தெரியல.
மோதிரம் கார் யாருது?
அதுவும் தெரியாதுங்க, வண்டி நிறுத்தாம போயிட்டான்.
சரி, நம்பரையாவது நோட் பண்ணீங்களா?
இப்ப இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் நம்பர் மனசு வைக்கிற மாதிரியா இருக்கு சிஸ்டர்.
எப்படி இருக்கீங்க?
பரவாயில்ல சிஸ்டர், தலையில கையில அடிபட்டதெல்லாம் ஓரளவுக்கு புண்ணு ஆறி இருக்கு. ஆனா இந்த வலது கால வலி மட்டும்
குறைவே இல்லையா? பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், இந்த இன்ஜெக்ஷன் மூணு வேலையும் கொடுக்கறோம். எலும்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால சரியாவதுக்கு கொஞ்சம் நாளாகும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சிகிச்சை முறையில சரி பண்ண முடியாதது ஏதாவது உண்டா? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன?
சரிங்க சிஸ்டர்.
ஆமா, இங்க அட்மிட் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, சொந்தம் பந்தம் உறவினர்கள் அப்படின்னு யாரையுமே காணுமே.
அப்படி யாராவது இருந்தா தானே வர்றதுக்கு?
அப்பா அம்மா சகோதரர்கள்?
இல்ல, பாப்பா ஒரு லாரி டிரைவரா இருந்தாரு. நான் பிறந்த 6வது வயசுலயே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். கொஞ்ச நாள்லயே அம்மா வேற ஒரு ஆளோட சேர்ந்துட்டாங்க. அந்த ஆளை என்ன வாப்பான்னு கூப்பிட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தாங்க முடியாம இருந்தப்போ என் கால் போன போக்கிலே நான் புறப்பட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, பல பல இடங்கள், பல பல வேலைகள், பல பல சோதனைகள். இப்போ இந்த ஆஸ்பத்திரியில உங்க உதவியில.
என்ன இது? என்ன தம்பி இது? சின்ன குழந்தை மாதிரி கவலைப்பட்டா காயம் ஆறாது, புரியுதா? யாருமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு, அவரு பாத்துப்பாரு. எல்லாம் சரியாகி பெரிய உத்தியோகம் கிடைச்சி நீ பெரிய ஆளாக போற, அப்ப இந்த ஏழைய மறக்காம இருந்தா சரி.
அக்கா, மறக்கிறதா? உங்களையா? முடியுமாக்கா? ரோட்ல அடிபட்டு சாக கிடந்தப்ப தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் மருந்து எல்லாம் வாங்கி தந்து என்ன உடன் பிறந்தவனை போல பாத்துக்கிறீங்க. உங்களை மறந்தா நான் மனுஷனே இல்லை. அன்பு பாசம் இதோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தாக்கா.
சரி சரி, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, ஒரு மணிக்கெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு கேரியர்ல இருக்கிற சாப்பாடை சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போடு. அதுக்குள்ள நான் வந்துடுவேன்.
நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
இதெல்லாம் ஒரு கஷ்டமா? மனுஷனுக்கு மனுஷன் உதவணும். அதுவும் ஒருவன் அவதிப்படும் போது அன்பும் ஆதரவும் காட்டி உதவ வேண்டும் என்று வேத புத்தகத்துல படிச்சிருக்கேன்.
இல்லக்கா, உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோபக்காரன்னு காத்தரின் சிஸ்டர் சொன்னாங்க.
அதுக்கு என்ன?
இல்ல, எனக்கு இப்படி எல்லாம் உதவி செய்யறது அவருக்கு தெரிஞ்சா?
தெரியட்டுமே, இப்படி நல்ல காரியம் செஞ்சதுக்கு அவர் என்ன தானே கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், போதுமா?
இருந்தாலும் என்னால உங்களுக்கு
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்பு நல்லா வரணும்னு கடவுளை வேண்டிக்க, வரட்டுமா?
இந்த உலகத்துல இப்படி நல்லவங்களும் இருக்காங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே, அந்த அக்காவுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கணும்.
என்ன ஷீலா, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா என்ன? நான் இங்க நடத்துறது இலவச ஆஸ்பத்திரி இல்ல. நான் டாக்டர் ஆகிறதுக்கு லட்சக்கணக்கா செலவு பண்ணியிருக்கேன். இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு கோடி கோடியா செலவு பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. மாச கடைசியில பணம் கொடுத்த எல்லாரும் வந்து கை நீட்டும் போது நான் எடுத்து தரணுமே 1000 10000 எப்படி நான் சமாளிக்கிறது? இதையெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
தெரியாம இல்ல சார்.
அப்படி இருந்தமா ரோட்ல கிடைக்கிற அனாதைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து இலவச வைத்தியம் பாக்குறீங்க?
அவன் அனாதை தான், இருந்தாலும் மனுஷன் தானே, கடவுளோட படைப்பு தானே.
கடவுளோட படைப்புனா கடவுள் பார்த்து பாருமா, இங்க ஏன் தூக்கிட்டு வந்த? நான் சொல்றேன், நாளைக்கு அந்த ஆளு டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். அந்த பெட்ட நான் வேற பேஷண்ட்க்கு புக் பண்ணிட்டேன்.
டாக்டர் கொஞ்சம் தயவு பண்ணுங்க, அந்த ஆளால நடக்க முடியாது சார். ஒரு வாரத்துக்குள்ள சரியாயிடும். அதுக்குள்ள
முடியாதுன்னு சொன்னல, இப்பவே கணக்கு 10000 மேல ஆயிருச்சு. அந்த பணத்தை எனக்கு யார் கொடுப்பாங்க
சார்? இருக்கிறவங்க கிட்ட இல்லாத ட்ரீட்மெண்ட்னு சொல்லி எவ்வளவோ ஏமாத்தி வாங்குறோம். அதுல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏழைகளுக்காக
என்ன எனக்கு நியாயம் சொல்லி தரையா? பார், நல்லா கேட்டுக்க, இந்த ஆஸ்பத்திரி நான் நடத்துறது பணத்துக்காகத்தான். எஸ், ஐ வாண்ட் மணி.
சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், ஏன் சம்பள பணத்தை எடுத்துக்கங்க. எப்போ எந்த கணக்கு முடியுதோ அந்த மிச்சத்தை கொடுங்க.
வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்
சார். இது மனிதத்தன்மை. மனிதத்தன்மை சிறிதளவாவது உள்ள உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். நாளைக்கே நான் சலீமை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்.
சிஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு யாருமே இல்லாத ஒருத்தருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறது எதுக்குன்னு புரியல.
அந்த ஆள் எனக்கு யாரும் இல்ல, உண்மைதான். இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நடக்க முடியாது, தானாகவே எதுவும் செய்ய முடியாத நிலைமை. ஒரு அநாதர் இப்படிப்பட்ட நிலையில அவரை ரோட்ல தூக்கிப்பட என்னால முடியாது சார்.
என்ன செய்ய போறீங்க?
அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. உங்களுக்கு ஆஸ்பத்திரி பில் கிளியர் பண்ணா போதும் இல்லையா? பணங்கிற சாத்தான் குடியிருக்கிற உங்க மனசுல மனுஷனுக்கோ மனித தன்மைக்கோ நல்லதுக்கோ இடம் இல்ல சார்.
ஷீலா,
எஸ், தட் இஸ் ட்ரூ. இதுதான் கரெக்ட். ஓ, நீங்களா? வாங்க வாங்க.
என்ன எதிர்பார்க்கலையா?
அது இல்லங்க, சொல்லிட்டு போனதுக்கும் முன்னாடியே வந்துட்டீங்களே. அதான்
போன வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான் வந்துட்டேன்.
ரொம்ப நல்லதா போச்சு. உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு.
என்னது?
நீங்க டூர் போன அன்னைக்கு பக்கத்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
சலீம் என்ற வாலிபர் மீது கார் மோதியது. நீ அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் உதவி செஞ்ச. டாக்டர் பணம் கட்டப்போ உன் சம்பளத்தை எடுத்துக்கேன்னு சொன்ன. அப்புறம் அந்த ஆள நம்ம வீட்டு கூட்டி வந்து தங்க வச்சிருக்க, இதான விஷயம்.
இதெல்லாம் நீங்க எப்படி?
இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் சொன்னாங்க. உன் ஃப்ரெண்டு காதரின்.
எங்க பாத்தீங்க?
பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்.
என்னங்க, நான் செஞ்சது தப்பா?
இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியமும் மனித தன்மையும் இருக்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு மனுஷனோட கஷ்டத்துல உதவும் போதுதான் நான் உண்மையிலே கடவுள் பக்தியுள்ளரா இருக்கிறோம்.
அப்பா, இப்பதாங்க எனக்கு ஆறுதலாச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா?
எதுக்கு?
நீங்க திட்ட போறீங்களேன்னு.
அப்போ நீ என்ன பற்றி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்படி ஒரு பயமே உனக்கு இனிமே வேண்டாம். மேலும் இப்படி நல்ல செயல்கள் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நமக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது கடவுள் நமக்கு அதிகமாகவே கொடுப்பார்.
சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் இதே தாங்க சொல்லியிருந்தாங்க.
அப்ப அதுவே செய். ஆமா, எங்கே அந்த ஆளு?
பின்னாடி ரூம்ல படுத்திருக்கான். பார்த்து பேசுறீங்களா?
வேண்டாம், படுத்து தூங்கிருப்பான், காலையில பேசிக்கலாம்.
இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு, இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. எண்ணத்தை அன்பால் வளர விடு, உன் இதயத்தை கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு,
நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
ஒரு தேசத்து ராஜா ஒரு நாள் மாறு வேடம் அணிந்து தன் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றான். ஒரு சிறு குளத்தில் விழுந்து விட்டான். அந்த குளம் புதை சேறு நிறைந்த குளம். அதில் விழுந்தவர்கள் தானாக ஏறி வர இயலாது, நீந்தவும் இயலாது. இந்த ராஜா கதறினார், சத்தம் போட்டார், ஆனால் அந்த வழியாக யாரும் வரவில்லை. ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் ஏழை மனிதன் போல இருந்தார், மெலிந்திருந்தார். என்றாலும் அவர் தனக்கு உதவக்கூடும் என்று ராஜா நினைத்து உரத்த சத்தமாக அவரை கூப்பிட்டார். அந்த மனிதன் சத்தம் கேட்டு ஓடி வந்து கொஞ்சம் காட்டு கொடிகளை வெட்டி ராஜாவுக்கு நேராக வீசி எப்படியோ அந்த குளத்திலிருந்து தூக்கிவிட்டார். ராஜாவின் மனம் நன்றியால் நிறைந்தது. இந்த மனிதனுக்கு தன் ராஜ்யத்தில் பாதியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். எனவே காப்பாற்றிய மனிதரை தன்னுடன் வரும்படி வருந்தி அழைத்தார். இருவரும் நடந்து போகையில் ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் தார் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொன்னதும், படிக்காத மனிதருக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தால் சரியாக ஆட்சி நடத்த மாட்டார் என்று நினைத்து அவரை தனது சேனையில் ஒரு தலைவராக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். எனவே உங்களுக்கு போர் பயிற்சி உண்டா என்று கேட்டார். அந்த மனிதர் தனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொன்னவுடன், போர் பயிற்சி இல்லாதவருக்கு சேனை தளபதி உத்தியோகம் சரிப்படாது என்று எண்ணினார். இப்படியே இருவரும் வழிநடந்து வருகையில் ராஜா அந்த மனிதருடைய தகுதியை பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்க அவரும் தனக்கு அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னார். முடிவில் ஒரு தகுதியும் இல்லாத இவருக்கு என்ன செய்வது, எதை கொடுப்பது, 100 பொற்காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்தார். அரண்மனை பக்கத்தில் வந்துவிட்டது. கடைசியாக ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் தான் பிச்சை எடுத்து பிழைப்பதாக பதில் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு 100 பொற்காசுகள் எதற்கு என்று நினைத்த ராஜா ஒரே ஒரு காசை அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நடந்தார். அரண்மனை வாயிலில் காவலாளிகள் ராஜாவுக்கு வணங்கி நின்று அவர் உள்ளே சென்றதும் இந்த பிச்சைக்காரனிடம் வந்து, ராஜா உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டனர். பிச்சைக்காரன், இப்போது போனாரே, அவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவர் இந்த தேசத்து ராஜா என்றனர். ஓஹோ, பிச்சைக்கார ராஜாவா என்று சொல்லி கேலியாக பேசிவிட்டு போய்விட்டார்.
அன்பானவர்களே, நமக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை உடனே செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. காலதாமதம் ஒருவேளை மறதியை கொண்டு வந்துவிடும் அல்லவா? ஆகவே செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை இன்றைக்கே செய்வோம், இப்பொழுதே செய்வோம்.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நான் கைவிட மாட்டேன்.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.